Today at Quiet Enum, 18th of April. Greetings, everyone. We're so happy. We're having a beautiful day here at Quiet Enum. And we have a question. This is a controversial question, but with an easy explanation, is why aren't women allowed in temples and shrines when they're having their monthly cycle? It's because of the blood. It does not only apply to women, it would apply to men also if they had cut their foot or cut their hand or children maybe cut their finger. They wouldn't be allowed into the shrine or the temple. Why is this? This is because every good situation or spiritual situation has a negative situation around it. And they're called asuras. These are low-minded astral people that are attracted by blood. They're not attracted by fruit and flowers as the high-minded devas and gods are. I hope this answers that question. Hinduism is very reasonable, and this is not only practiced in Hinduism, but in Shinto religion, Buddhism, and all through Asia. It's well understood. Many people are running away from situations without facing those situations. They spend time and energy, even denying that they exist. And these kinds of people try to meditate to get away from something. That is not a positive kind of meditation. Now, what do I mean by running away from situations? Situations between people and people. Mental arguments with people that can never be won. Holding hard feelings against other people without letting them go and realizing that it's all in the experience of life itself. Whatever happens to us is our own creation. I've said this so many, many times over the last 50 years, and it's amazing. To understand intellectually is very different than to understand experientially. We have to experience for ourselves the law of karma. But to run away from a situation without solving the situation, without making amends, without harmonizing the prana flow of energy between us and others or between us and ourselves is detrimental, because it creates more karma. Now, in a small village in India, it's impossible to run away from a situation, but in a large country like the United States, you can move to another city, get a whole new group of friends, and start life all over anew. Pack away the problems in the subconscious mind and wait for them to re-manifest. Because that which was not solved is still festering within the mind and will remanifest, just given a little bit of time and under the right circumstances. And those of you who this applies to in cyberspace, listen again and again and again. And if you do speak another language, listen to this message in your own language. We'll be back again tomorrow at our cyberspace ashram. So happy that you clicked that button and tuned in today. Om Namah Shivaya.
அனைவருக்கும் வணக்கம். இன்று இங்கு குவையாதினத்திலே ஒரு மிகவும் இனிமையான நாள். நல்ல சுவாத்தியமாக நாங்கள் இங்கு இருக்கின்றோம். இன்று ஒரு கேள்வி குருதேவரிடம் கேட்கப்பட்டது. அதாவது, நமது இந்து சமயத்திலே பெண்கள் மாதவிலக்கு நேரங்களில், அதாவது மாதவிலக்கு காலங்களில், அவர்கள் கோயிலுக்கு செல்வதற்கோ அல்லது வீட்டில் பூசை அறைகளுக்கு செல்வதற்கோ அனுமதிக்கப்படுவதில்லை. இதன் காரணம் என்ன என்பதனை குருதேவரிடம் கேட்டிருந்தார் ஒரு அன்பர். இதற்குரிய பதிலை குருதேவர் கூறுகின்றார். அதாவது, இதற்கு காரணம் வேறு ஒன்றுமில்லை, இரத்தம். அதாவது, இந்த இரத்தத்துடன் கோயிலுக்கோ அல்லது பூசை அறைக்கு போவதோ கூடாது. இது பெண்களுக்கு மட்டும் உரியது அல்ல. குழந்தைகள் என்றால் என்ன, ஆண்கள் பெரியவர்கள் என்றால் என்ன, அவர்கள் சிறு காயம் ஏற்பட்டு அவர்கள் கையிலோ வேறு எந்த உடலின் பகுதியிலோ இரத்தம் ஏற்படுமாயின் அவர்கள் கோயிலுக்கு செல்லக்கூடாது. இந்த கோயில் பூசையறை முதலியவற்றுக்கு செல்லக்கூடாதுக்கு காரணம் என்னென்றால், இந்த இரத்தத்தை சூழ்ந்து அசுரர்கள் வரக்கூடும். அதாவது பழங்கள் பூக்கள் முதலியவை தேவர்களை வரவழைக்கக்கூடியது. எங்கெங்கெல்லாம் இரத்தப்பெருக்கு இரத்தம் இருக்கின்றதோ அது அசுரர்களை வரவழைக்கும். இதனால்தான் இந்த கோயில் பூசையறை போன்ற இடங்களை நாங்கள் புனிதமாக வைத்திருக்க வேண்டும், எனவே அந்த இடங்களுக்கு இப்படியான இரத்தப்பெருக்கு உள்ள நேரங்களில் செல்லக்கூடாது என்று சொல்லி குருதேவர் கூறுகின்றார். மற்றும் ஒரு பொதுவான காரியம் என்னவென்றால், இது ஒரு வேறு ஒரு தலையங்கம், பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் ஒழித்து ஓடி செல்வது. அதாவது எங்கள் வாழ்க்கையிலே நமது உறவினர்கள் ஒருவரோடு ஒருவர் ஏதாவது மனக்கசப்பு ஒரு பிரச்சனை இருந்தால் அதனை நாங்கள் நல்ல முறையிலே பேசி தீர்க்க வேண்டும். அதனை விட்டு நாங்கள் ஒழித்து ஓடுவதனால் இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் ஒருபுறம் தீர்த்து கொள்ள முடியாது. அதாவது கர்ம வினையை நாங்கள் நல்ல முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்மா என்பது என்ன? நாங்கள் ஒருவருக்கு செய்வது நன்மையாக இருந்தால் என்ன, அது தீமையாக இருந்தால் என்ன, அது ஒரு நமக்கு திரும்பி வருவது. அதாவது நாங்கள் வெளியிடும் பிராணன் ஒரு நல்ல முறையிலே சென்று மீண்டும் நமக்கு திரும்பி வர வேண்டும். இதனையே கர்ம வினை எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றது. இதனை நீங்கள் நல்ல முறையிலே விளங்கிக் கொண்டால் உங்களிலே எழும் பிரச்சனைகளை நீங்கள் நல்ல முறையிலே உடனுக்குடன் தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்தியாவிலே ஒரு கிராமத்திலே ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை இருந்தால் அவர்கள் உடனே அதனை தீர்த்து கொள்வார்கள். காரணம், அந்த கிராமத்தை விட்டு அவர்கள் ஒழித்து ஓட முடியாது. ஆனால் இன்று அமெரிக்கா போன்று பெரிய ஒரு நகரத்திலே வாழும் நீங்கள், இன்று ஒரு நகரத்திலே உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய பொது மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு அடுத்த நகரத்திற்கு செல்லலாம். அங்கு ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஒழித்து ஓடக்கூடியதாக இருக்கும். ஆனால் அப்படி ஒழித்து ஓடுவதன் மூலம் உங்கள் பிரச்சனை தீர்ந்து விடவில்லை. காரணம், நீங்கள் உருவாக்கி அந்த கர்ம வினை உங்களை வந்தே சேரும். அதுவே நாங்கள் இந்த பிரச்சனைகளில் இருந்து விலகி ஓடுவதை விட பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுத்து சாதித்து அதனை தீர்த்து கொள்வதே மிகவும் சிறந்தது. எனவே நீங்கள் அனைவரும் இப்படியான உங்களுக்குள்ளே எழும் பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து அதை சுமூகப்படுத்தி புதிதாக நீங்கள் கர்மங்களை சேகரிக்காமல் இந்த கர்ம வினைகளை தீர்த்து நல்ல முறையிலே வாழ வேண்டும். அதாவது பேசி அன்பான முறையிலே நீங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்த்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம்.
Eh bien, bonjour à tous nos amis qui sont dans l'espace cyber et qui ont cliqué le bouton pour nous écouter. Aujourd'hui, nous sommes très heureux à Kawayadinam parce que c'est une belle journée, comme presque toujours ici. Et nous avons toujours la joie de communiquer avec les dévots et les personnes qui s'intéressent, même tant soit peu, à la spiritualité. C'est toujours pour nous une grande joie. Gurudeva nous donne aujourd'hui quelques messages très essentiels. Écoutez, il nous vient d'abord une question à propos du règlement en hindouisme qui dit que les dames, pendant leurs règles, n'entrent pas au temple. Ça semble parfois une loi injuste, mais il y a une bonne raison pour cela. Et d'ailleurs, ça ne s'applique pas seulement aux dames, ça s'applique à tout le monde qui saignerait, qui aurait une plaie ouverte. Et on va vous expliquer pourquoi. C'est-à-dire que même les hommes, les enfants, s'ils avaient une blessure récente qui n'est pas encore fermée, ils ne rentreraient pas dans le temple non plus. Pourquoi ? Eh bien, c'est très simple. C'est très simple, mais c'est ésotérique. Dans le temple, comme vous le savez, il y a une situation très positive qui se développe pendant le puja, pendant les cérémonies, et quand les dévots se réunissent. Une force très spirituelle et très puissante s'établit au centre du temple. Et en même temps que cela se passe, il circule autour de cette force positive une force négative, l'opposé, le contraire, le complément, si vous voulez. Eh bien, cette force positive peut agir sur la force positive. Et c'est justement ce qu'on ne veut pas qu'il arrive, autrement le temple ne fonctionne plus comme il devrait le faire. Il y a des asuras, des êtres un peu des démons, si vous voulez, qui sont attirés par le sang et pour qui cela donne de la puissance, De même que les devas, les êtres angéliques, sont attirés par les fruits, les fleurs, les prières et le dévouement, la dévotion des fidèles. Alors vous voyez un peu comment ça marche. C'est la raison pour la règle au sujet des règles. Il y a beaucoup de gens, nous explique Gurudeva aujourd'hui, qui méditent dans l'objectif d'éviter les problèmes, de s'échapper pour un temps aux problèmes de la journée. Est-ce que c'est correct? Oui, c'est un peu correct. C'est bien de se reposer, de se rafraîchir par la méditation. Si la méditation nous sert d'échapper à nos problèmes plutôt que d'y faire face, alors ce n'est pas une activité positive. C'est une activité qui nous complique les choses. Le karma est là toujours pour être résolu, non pas pour être évité. On peut l'éviter un temps, mais il revient toujours. Le karma n'oublie jamais. Même après une douzaine de vies, il est toujours là, il revient. Vous avez vécu ces choses. Une situation malheureuse ou une situation pénible pour vous a tendance à revenir et à revenir et à revenir encore. Ce n'est pas que le karma soit méchant, c'est simplement votre instituteur qui remet devant vous les problèmes de mathématiques de la vie. Il veut que vous appreniez la longue division et vous devrez essayer jusqu'à ce que vous compreniez. Donc faites un effort de résoudre vos karmas, faites-y face, admettez ce que vous devez admettre. Soyez gentils, soyez avenants, essayez de résoudre les problèmes avec les autres gens. Vous avez cette puissance et cela ne dépend que de vous. Il y a des gens qui s'échappent aussi de leurs problèmes en déménageant. Dans des grands pays tels que les États-Unis, c'est même très facile. Un beau jour, on déménage, on va s'installer dans une autre ville et puis on recommence. Alors on a échappé à certains karmas. Mais la loi nous dit que ces karmas reviendront. Pourquoi ? Parce qu'ils sont en nous. Des graines dans le sol, une fois que le soleil va venir, une fois que la pluie va tomber, les graines vont germer. C'est inévitable. Donc ce n'est pas une bonne façon d'éviter le karma en déménageant non plus. Voilà la leçon pour aujourd'hui. Gurudeva est très content que vous nous ayez écoutés et vous demande de nous écouter encore demain. Om Namah Shivaya.
Om Namah Shivaya. Hari ini adalah 18 April. Salam sejahtera kepada semua dengar Today at Kawaya Dinam. Persoalan hari ini adalah kenapa wanita tidak dibenarkan masuk ke kuil semasa haid. Menurut Gurudeva, ia berkaitan dengan darah. Lelaki juga berkaitan dengan persoalan ini. Ya. Jadi jika tangan atau kaki berdarah akibat luka, ia boleh menyebabkan asura datang kerana asura amat suka kepada darah. Jadi jika kita masuk ke kuil untuk sembahyang, ia akan membawa bersama asura tersebut. Persoalan ini juga dijawab oleh agama-agama lain di Asia seperti Shinto dan Buddhis. Hari ini Gurudeva menerangkan tentang manusia yang cuba melepaskan diri daripada menghadapi cabaran ataupun situasi. Menurut Gurudeva, ia tidak baik, ialah negatif kepada meditasi kita. Contohnya mental arguments ataupun kemarahan yang tidak reda. Gurudeva menerangkan kita harus menghadapi masalah tersebut yang timbul dalam diri kita dan perhubungan kami dengan orang lain. Jika tidak, masalah ini akan tetap ada dalam minda separa sedar kita ataupun subconscious mind kita. Jadi kita harus menghadapi masalah ataupun situasi tersebut sekarang. Om Namah Shivaya. Selamat tinggal dan kita jumpa lagi esok.